ஒரு நோயாளி வேதனையுடன் அவசரப்படுகின்றான், உற்று பார்க்கின்றோம். அவனிருந்து வெளிப்படும் அந்த வேதனை உணர்வலைகளை நாம் நுகர்ந்தறியும் போது அவன்படும் வேதனை போல நமக்குள் உணர்ச்சிகள் தோன்றுகின்றது. நம் இரத்த நாணங்களிலே அந்த உணர்வுகள் கலக்கின்றது. பின் அது கருவாக முட்டையாக திரும்ப திரும்ப அந்த நோயாளி எண்ணும் போது அந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து அந்த நோயை உருவாக்கும் அணுக்கள் நம் உடலுக்குள் பெருகிவிடுகின்றது. இதை போன்றுதான் நாம் எத்தனை பேர் எந்தெந்த விதத்தில் பேசுகின்றனரோ அந்தந்த விதத்தில் அந்த உணவின் அணுக்கள் நமக்குள் அது கருவாக உருவாக தொடங்கி விடுகின்றது. இப்ப நாம் ரோட்டில் செல்லும் போது ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் உற்று பார்த்த பின் அவனை நாம் திரும்ப எண்ணுவதில்லை. அவன் வேதனைப்பட்டாலும் அந்த உணர்வின் உணர்ச்சிகள் அந்த உணர்வின் கருவுறும் தன்மை நமக்குள் பெற்றாலும் திரும்ப அவனை எண்ணாததனால் அவனில் வேதனைப்பட்ட உணர்வுகள் நமக்குள் வளராது, தடைப்படுகின்றது. இப்ப நாம் தொழில் செய்யும் இடங்களில் ஒரு நண்பனிடம் நாம் பழகுகிறோம் என்றால் அந்த நண்பன் மேல் நாம் பற்று கொள்ளும் போது உற்று பார்த்து உணர்வினை நாம் நுகரப்படும் போது அவன் வேதனையை நாம் உணர முடிகின்றது, நாமும் வேதனைப்படுகின்றோம். அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ந்துவிட்டு அந்த இரத்தத்தில் கலந்த பின் திரும்ப திரும்ப அந்த நண்பனை எண்ணும் போதெல்லாம் அது கரு உருவாக தொடங்கி விடுகின்றது. இப்ப கோழி அது கருவுற்றால் உடனே கேறுகின்றது. அந்த கேறும் போது அந்த முட்டைக்கு அது வலுப்பெற்று முட்டையின் நிலைகள் உருவருகின்றது. முட்டை அது பருவமான பின் அது கோழி குஞ்சு உருவாகின்றது. குஞ்சு வெளிவந்த பின் அது ஆகாரத்துக்காக வேண்டி கத்துகின்றது. கோழியும் கூகி அதுக்கு உணவுக்காக அழைத்து அது பறித்து காட்டுகின்றது உணவுக்காக. இதை போன்றுதான் இப்ப நண்பன் நோயாக பட்டிருக்கும் போது கேட்ட உணர்வு நமக்குள் கருமுட்டையாகிவிட்டால் திரும்ப திரும்ப எண்ணும் போது அது வளர்ச்சி அடைகின்றது. அது வளர்ச்சி அடைந்த பின் அது அணுவாக உருவான பின் அது உணவுக்காக அந்த உணர்ச்சிகளை வெளியிடும் போது அந்த உணர்ச்சிகள் நம் உயிருக்கு அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அப்ப நம்ம உயிர் இந்த கண்ணு காது மூக்குக்கு ஆணையிட்டு எந்த நண்பன் உடலிருந்து வந்ததோ இது காற்றில் கலந்திருப்பதை கவர்ந்து நம் இரத்த நாணங்களை கலக்க செய்து அதை உணவாக எடுத்து அந்த அணுக்கள் வளர்ச்சி பெறுகின்றது. பின் அந்த நோயை உருவாக்கும் அணுக்கள் பெருக்கிவிட்டால் அந்த மனிதனுக்கு எந்த நோய் வந்ததோ அந்த நோயும் நமக்குள் அதிகமாக பெருக தொடங்கிவிடும். இதை போன்று ஒரு மனிதன் உடலில் இரத்த கொதிப்புடன் வாதிடுகின்றனர், நண்பர்களை பார்க்கின்றோம். அந்த இரத்த கொதிப்பை நாம் கேட்டு அதை விசாரிக்கிறோம் என்றால் அதே உணர்வு நமக்குள் இரத்த நாணங்கள் கலந்துவிட்டால் அந்த நண்பனை திரும்ப திரும்ப அதிகமாக எண்ணும் போது நமக்குள் இரத்த கொதிப்பு ஒரு மனுவாக மாறிவிடுகின்றது. இப்ப நண்பர்களுக்குள் ஒருவருக்கொருவர் நாம் பேசுகின்றோம், பழகுகின்றோம். பழகினாலும் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தால் பகைமை உணர்வு வருகின்றது. பகைமை உணர்வு தோன்றிய பின் அவர்களே நாம் ஏசி பேசி தாக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் தோன்றுகின்றது. அப்ப அந்த உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது அத்தகைய அணு கரு நமக்குள் உருவாகி விடுகின்றது. அந்த மனிதனை எண்ணும் போதெல்லாம் நமக்குள் அந்த கொதிப்பை ஏற்படுத்தும் அந்த உணர்வின் அணுவாக கரு முட்டையாக உருப்பெற்று விடுகின்றது, நமது உயிர் உருவாக்கி விடுகின்றது. பின் அந்த மனிதனை எண்ணும் போதெல்லாம் கோப உணர்வுகள் நம்மளுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ச்சி அடைந்து இதுவே நமக்குள் நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றி நாம் நல்ல குணங்கள் கொண்டு செயல்பட்டாலும் அதை செயல்பட முடியாத நிலைகளுக்கு தடையாகின்றது. மீண்டும் இந்த கொதிப்பின் தன்மை அடைந்து அவனை எப்படியும் தாக்க வேண்டும் அல்லது அவனை கெடுக்க வேண்டும் என்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றுகின்றது. இந்த உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் பெருக பெருக நம்முடைய எண்ணமே நம்மளுக்கு எதிரியாகி நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு மாறாக அவன் மேல் நாம் அவனை எப்படியும் கெடுக்க வேண்டும் என்ற உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து விடுகின்றது. அப்ப நமக்குள் அந்த அணுக்கள் வளர்ந்து நம் உடலுக்குள் நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. இதன் வழியில் நாம் நினைத்த காரியங்கள் செயல்படவில்லை என்றால் அடுத்தடுத்து நாம் கோபமாக பேசுவதும், குடும்பத்தில் கோபமாக பேசுவதும், தொழிலில் கோபமாக பேசுவதும், கொதித்தெழும் சக்திகள் வரும்போது நமக்குள் அந்த இரத்த கொதிப்பு உருவாகி விடுகின்றது. அந்த இரத்த கொதிப்பு என்ற நிலையில் வரப்படும் போது நம் அங்கங்கள் கைகால் எல்லாம் நரம் மண்டலங்கள் எல்லாம் இழுத்து விடுகின்றது, கைகால் வருவதில்லை. ஆனால் யாரை நினைத்து இந்த கோபத்தின் நிலையில் பெற்றமோ இந்த உடலை விற்று வெளியே சென்ற பின் இந்த ஆன்மா அவர் உடலுக்குள் புகரும். நாம் அடிக்கடி அவர்களை பேசுவோம், அவர்களும் அதே நிலையில் பேசுவார்கள். ஆனால் இறந்த பின் அந்த உடலுக்குள் சென்று இதே வேலையை தான் அதை செய்யும். ஆனால் இதை போல நாம் நண்பர்களாக இருப்பவர்கள் ஏ இரத்த கொதிப்பு ஆகிவிட்டது என்று எண்ணத்தை எண்ணிவிட்டால் இதே இரத்த கொதிப்பின் தன்மை அவர் நண்பர் உடலையும் இது அந்த அணுக்கள் உருவாக தொடங்கிவிடுகின்றது. பாசத்துடன் கேட்டறிவதனால் இங்கே விளைந்த உணர்வுகள் அங்கே விளைகின்றது. பின் அந்த பாசத்துடன் வளர்த்து கொண்டிருக்கப்படும் போது அவர் உடலிலும் அந்த இரத்த கொதிப்பு வருகின்றது. இப்படி ஒவ்வொரு இரத்த கொதிப்பு வரப்படும் போதும் யார் மேல் அந்த கொதிப்புகள் வருகின்றதோ அந்த வெறுப்பின் தன்மை அடையப்படப்போகும் போது இந்த ஆன்மா உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள் சேருகின்றது. இப்படித்தான் நமது வாழ்க்கையில் மனித உருவை சீர்குலைக்கும் உணர்வுகளாக நமக்குள் மாற்றி விடுகின்றது. இப்படி ஒரு நண்பருக்குள் பகைமை உணர்வுகள் தோற்றுவித்தாலும் சந்தர்ப்பத்தால் அதை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும். எப்போது பகைமை உணர்வு வருகின்றதோ அடுத்த நிமிடம் ஈஸ்வரா என்று உயிரை நினைத்து அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியை நான் பெற வேண்டும் என்ற நாணங்களை கலக்க வேண்டும், என் ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டால் அடுத்து என் பார்வை எல்லோரும் நல்லதாக்க வேண்டும், என்னை பார்ப்பவருக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்ற இந்த உணர்வினை வெறுப்படியும் சக்தியை நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியுடன் இணைத்து சாந்தப்படுத்தி பழக வேண்டும்.